இலங்கையில் முஸ்லிம்கள் தமது வாழ்க்கை முறை அனைத்தையும் இஸ்லாமிய பண்பின் அடிப்படையிலேயே அமைத்து வந்துள்ளனர். ஆரம்பத்தில் அரபு மக்களும் காலப்போக்கில் முஸ்லிம்களும் இலங்கையோடு தொடர்பு கொண்டதை பற்றியும் பின்னர் இங்கு நிரந்தரமாக குடியேறியமை பற்றியுமான விரிவான ஆராய்வொன்று இதுவரை செய்யப்படவில்லை என்றே கூறலாம். முஸ்லிம் வரலாற்று ஆய்வாளர் ஒருவரோ பலரோ இப்பணியில் ஈடுபடலாம். இன்று நாம் அறிந்துள்ள வரலாற்றை எமக்கு கூறியோர் சர் அலெக்சாண்டர் ஜான்ஸ்டன், சர் எமர்சன் டெனன்ட், சைமன் காசிச்சுட்டி, ஐஎல்எம் அப்துல் அசீஸ் ஆகியோராகும். ஐஎல்எம் அப்துல் அசீஸ் அவர்களுடைய இலங்கை சோனகரின வரலாறு எனும் நூல் மிக முக்கியமானதாகும். ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்ட இதன் பெயர் எ கிரிட்டிசிசம் ஆஃப் மிஸ்டர் ராமநாதன்ஸ் எத்னாலஜி ஆஃப் த மூவர்ஸ் ஆஃப் சிலான் என்பதாகும். 1885 ஆண்டில் சட்டசபையில் முகம்மதிய பதிவு சட்டம் எனும் சட்டமூல விவாதத்திலும், 1888 அரச ஆசிய கழக இலங்கை கிளையின் கூட்டத்தில் அவர் சமர்ப்பித்த கட்டுரையிலும் சர் பொன்னம்பலம் ராமநாதன் இலங்கை முஸ்லிம்களின் பூர்வீகம் பற்றி சில கருத்துக்களை கூறினார். அக்கருத்துக்கள் தவறானவை என ஐஎல்எம் அப்துல் அசீஸ் நிரூபித்து இந்நாட்டு முஸ்லிம்களின் சரியான பூர்வீகத்தை தமது நூலில் எடுத்து காட்டினார். 1907 இது வெளிவந்தது. எமது நாட்டார் பாடல்களிலும் அரபு சொற்கள் மிக பரவலாக கலந்துள்ளன. கல்பு, ஆலிம், பைத்து, நியத்து, ஃபாத்திஹா, அல்லாஹ், யா ரஹ்மான் போன்ற சொற்கள் வரும் கவிகளை கேட்போம். இவ்வித சொற்கள் கவிகளில் கலக்கும் போது எவ்வித ராக அமைப்பு முறிவுமின்றி மிக அழகாக அவை பொருந்துகின்றன. தமிழ் இலக்கியத்தில் பல பிறமொழி சொற்கள் கலந்துள்ளன. எல்லா மொழி இலக்கியங்களிலும் இதை காணலாம். ஆங்கில மொழியிலுள்ள அநேக சொற்கள் பிற மொழிகளையும் பிற நாடுகளையும் சேர்ந்தனவாகும். தமிழ் இலக்கணத்தில் இவ்வாறான சொற்கள் திசை சொற்கள் என வழங்கப்படும். தமிழிலுள்ள அரபு, பாரசீக, உருது சொற்கள் பெரும்பாலும் முஸ்லிம்களாலேயே இம்மொழிக்கு கொண்டு வரப்பட்டன. தென்னிந்தியாவிலும் இலங்கையிலும் வாழும் முஸ்லிம்கள் தமிழை தமது தாய்மொழியாக கொண்டும் மார்க்க கடமைகளை நிறைவேற்ற அரபுடன் தமிழை உபயோகித்ததாலும் பெரும்பாலான அரபு, பாரசீக, உருது சொற்கள் தமிழில் கலந்துவிட்டன. அவ்வாறான மேலும் சில பாக்களை கேட்போம்.
வைப்பான் யாரும்
கேட்டுக்கொண்டிருக்கும் கவிகளும் அக்கரைப்பற்றில் ஒளிப்பதிவு செய்யப்பட்டவை. ஒரு காலத்தில் கருங்கொடியூர் அல்லது கருங்கொடித்தீவு என வழங்கப்பட்ட அக்கரைப்பற்று பிரதேசம் கவி வளத்துக்கு மிக பெயர் பெற்றதாகும். ஆண்கள் மட்டுமன்றி கவிபாடும் வல்லமையுடைய பல பெண்களும் வாழ்ந்த பிரதேசம் இதுவாகும். இஸ்லாமிய இலக்கிய வளர்ச்சியிலும் கருங்கொடித்தீவு என்றுமே முன்னின்றுள்ளது. பல புலவர்கள் இங்கே வாழ்ந்து பாடல்கள் இயற்றி இலக்கியத்தை வளம்படுத்தியுள்ளனர். வரகவி ஷேகுமதார் புலவர், முகமது ராவி புலவர், மூத்தாலிம் என அழைக்கப்பட்ட முகமது ஹாஷிம் ஆலிம் புலவர், அப்துல் ரஹ்மான் லப்பே ஆலிம் புலவர், உமரு லப்பே ஆலிம், முகமது அபுபக்கர் ஆலிம், அப்துல் ரஷீது ஆலிம், ஹக்கீம் அப்துல் காதர் ஆலிம் என்போர் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆவர். இங்கு நாம் காணும் ஒரு முக்கிய பண்பு யாதெனில், கருங்கொடித்தீவு இலக்கியத்தை அன்று வளம்படுத்தியோர் ஆலிம்களே. உலமா பெருமக்கள் முன்னிற்கும் போது அவ்விலக்கியம் இஸ்லாமிய மனம் கமழ்வதாய் அரபு சொற்களை அழகாக உள்ளடக்கியதாய் அமைவது முறையே. இன்றும் அக்கரைப்பற்று பிரதேசத்தில் இலக்கியம் நன்கு செழித்து வளர்கிறது. குறிப்பாக ஆசிரியர்களே இத்துறையில் பெரும் பங்களிப்பு செய்கின்றனர். கவிகளிலும் அம்மரபு தாக்கம் பெற்றதில் வியப்பில்லை.
நாங்கள் எல்லோரும் கையேந்தி வல்லோனிடத்தி வரங்கே
பாத்தி ஹவும் ஓதே